ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சங்கற்ப நிராகரம். வணக்கம். ஓம் சிவாய நம.
பதினாறு கரணத்து பதினான்கு கரணம். அந்த கரணம் என்பதினாலே அந்த கரணத்தை சேர்த்த பதினான்கு. ஞானேந்திரியம் ஐந்து, கண்மேந்திரியம் ஐந்து, மூன்று அவத்தை கனவு நனவு நினைவு என்று உறக்கம் என்ற மூன்று. மூன்று அவத்தை நாளும் நாளும் அயந்து நாளும் நாளும் நாம் காணுகிறோம். உறும் இருபயன் தன்னில் தாரா தொன்மை தன்மை தனக்கு சாராது உடம்புக்குத்தான் சாரும். எப்படி கனவிலே கனவு காணுகிற உடம்புக்கு தெரியாமல் உடம்புக்கு இல்லாமல் உடம்பினுடைய சாயலுக்கு தெரிகிறதோ அது போல இயல்பான உடம்பு இயல்பான இன்ப துன்பங்கள் உடம்பு அனுபவிக்குமே தவிர உடம்புக்குரிய உயிர் உயிரோ கடவுளோ அனுபவிப்பது இல்லை. இது மாயாவாதியின் அடிப்படை கொள்கை. நாலு நயந்து உரு இருபயன் தண்ணீர் தாரா தொன்மை தன்மை அதற்கு இல்லை. சரி, அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லணுமா? சொல்லுகிறேன் என்கிறார். தப்பண நிழல்கள் குத்தி பாய்ந்து. தர்ப்பணம் கண்ணாடி, நிழல்கள் தர்ப்பணத்தில் தோன்றுகிற நிழலினுடைய கண், நிழலினுடைய கண்ணாகிய குறிப்பு கண். குற்றி பாய்ந்தற்றே, குற்றி என்றால் அதாவது கம்பூர் கழின்னு சொல்லலாம். இருப்பினும் மாடு கட்டுகின்ற அந்த ஆணியைத்தான் குற்றி என்று சொல்லுவார். குற்றி கொள்ளோ மகன் கொள்ளோ என்ற இலக்கண கருத்தாகும். எனவே குற்றி என்பது ஒரு கம்பி அப்படின்னு வச்சுக்கலாம். கம்பியினாலே குற்றி குற்றியது போல என்னாகும்? இவியல் பந்த பவம் அது அகல. எப்படி கண்ணு கண்ணாடியில் தோன்றுகிற கண்ணை குத்தினால் கண்ணாடியில் இருக்கிற கண்ணுக்குத்தான் உடைந்தது போல் தோன்றுமே தவிர கண்ணாடியில் தெரிவதற்கு காரணமாக இருந்த உடலின் கண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆதலால் உடலுக்குத்தான் தோன்றுமே தவிர உடலை உடைய ஆன்மா அந்த கடவுளுக்கு தோன்றாது. உடலும் கடவுள் தான் இப்ப இங்க பேச்சு. உடலுக்கும் அந்த உடலுக்காக இருக்கிற நிழலாக இருக்கிற கண்ணாடிக்குத்தான் பாதிப்பே தவிர அதற்கு முழு உருவமாக இருக்கக்கூடிய பிரம்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. தர்ப்பண நிழல்கள் குற்றி வாய்ந்தற்றே, இவியல் பந்தம் பவ்வம் அது. இப்படித்தான் உலகத்தில் பிறப்பு நிலையில் இறைவன் நம்மையெல்லாம் படைத்தார். இதுவரை இறைவன் யார் என்பதற்கு சொல்லப்பட்ட அப்ப இறைவன் அனுபவிப்பதில்லை, உடல்தான் அனுபவிக்கும். இறைவன் பல உருவங்களாக தோன்றுவதற்கு காரணம் ஒரு பொருளில் பல பொருள் தோன்றுவது போல அது உயிரில் அகிரணை தோன்றுவதற்கு காரணம் அது விளையாட்டாகும். இப்படியெல்லாம் சொல்லி இதுவரை நமக்கு சொன்ன செய்தி அவன் இறைவன் தோற்றுவிக்கின்ற நிலைக்கு சொல்லப்பட்டது. இறைவன் யார் என கேட்கப்பட்ட பிறவிக்கு அஞ்சி வந்த ஒருவன் கேட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு விடை. இனி அவனுடைய அருள் நிலை என்ன? இறைவனுடைய அருள் முத்திப்பேறு. உமாபதி சிவம் தெளிவாக இந்த செய்தியை இந்த சங்கற்ப நிராகரணத்தின் மூலம் நமக்கு தருகிறான். இறைவனிடத்தில் நீ நாம் பெறக்கூடிய அருள் கொண்டாட்டி பிள்ளை இல்லை, வீடு வாசல் இல்லை, பதவி வேலை அல்ல. இவையெல்லாம் நம்முடைய வினையினால் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ப துன்பங்கள். ஆனால் இறைவனுடைய அருள் என்றால் பிறவியற்ற ஒரு சூழல் எப்பொழுது கிடைக்கிறோம் அதுதான் இறைவனுடைய அருள். அத்துணை தேவாரங்களும் பிறவியே இருப்பதற்காகத்தான் பாடப்பட்டது. பிறவியை அறுப்பதுதான் இறைவனிடத்தில் நாம் வேண்டுகிற அருளாக்க வேண்டும். அதனால வேண்ட முழுதும் தருவோயினே, நான் வேண்டுவதும் உன்னுடைய பரிசை தவிர வேறு இல்லை. மணிவாசகர் சித்தாந்தத்துக்கு முடிந்த முடிவு தருகிறவர் மணிவாசகர் தான். மணிவாசகரை போல சித்தாந்தத்துக்கு ஒரு முடிவு தருகிறவர்களை பார்க்க முடியாது. இச்சதின்றியே விளைவு செய்வார் என்ன ஒரு வரி, இதுதான் நமக்கு சித்தாந்தத்தினுடைய முடிந்தது. உடலா வினையா எது முந்திங்கிற கேள்விக்கு வராதுறான்ட்ட. இச்சதின்றியே விளைவு செய்வார். வேண்டும் பரிசு ஒன்று உண்டே, அதுவும் உந்தன் விருப்பம். இறைவனுடைய அருள் என்பது நாம் இனி உன்னை சார்ந்திருக்க வேண்டுமே தவிர, நாங்கள் உடலையோ அல்ல உலகத்தையோ சார்ந்து இல்லாத நிலை வேண்டும். உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம். இதுவரை உலகத்தில் சார்ந்திருந்ததினால் இன்ப துன்பங்கள் அடைந்தோம். ஆனால் உன்னை சார்ந்தால் எங்களுக்கு பேரின்பம்தான் என்பதால் உன்னை சாருகிற அருள்தான் எங்களுக்கு வேண்டும். இவியல் இவ்வாறு அமைந்த பந்தம் பவ்வம் அது அகல, பந்தம் உறவு பவ்வம் துயரம் இவையெல்லாம் அகல. விண்முதல் தந்து கொன்மூ படலத்து இருளர உதித்த கால்து கால் தக விவேகம் தன்னில் தோன்றிய சாதகம் அனைத்தையும் அன்னகப் பிரிப்பும் மடி இழை வாங்கலும் போல ஞானம் பொய் அறக்கழி இவையெல்லாம் கழுகி. இப்பொழுது மாயாவாதியினுடைய கொள்கை இறைவன் உலகப் பொருளாகத்தான் பிரதிபலித்தான். இந்த உலகப் பொருளிலிருந்து பொருள்களுக்குரிய நிலைகளில் அவை அனைத்தையும் அழித்து தான் மீண்டும் இறைவனாக மாற வேண்டும். தன்னில் தான் இன்பத்தை அடைய வேண்டும். முக்தி என்பது இறைவன் அடைகின்ற இன்பமே தவிர உயிர்களோ உடம்போ அடைகிற முக்தி அல்ல. எப்படியா இது என்ன ஒண்ணுமே இல்ல, முக்தி இருக்கு அவன் அடையணும். நீ கேட்கிற சரிதான், நமக்குள்ள கேட்கிறார்கள். இறைவன் அடையக்கூடிய முக்தி என்றால் தன்னில் தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னால முற்று, அதான் முக்தி. இந்த ரெண்டு வரிய முக்தினே குச்சிக்கலாம். தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னால முற்று, அதான் தன்னால முக்தி. இறைவன் தன்னிடத்திலேயே இன்பத்தை அனுபவிப்பானே ஆனால், ஏன்னா ஏதான்மா உள்பொருள் எது இறைவன் மட்டும்தான். அப்ப இறைவன் தான் இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும். இங்க அடைவது சிற்றின்பம், அங்க அடைவது பேரின்பம். இங்கும் சிற்றின்பத்தை தான் போலி, அதாவது போலியாக அனுபவித்தான், பேரின்பத்தை உண்மையாக அனுபவிக்கிறான். அவன் கொள்க தெளிந்த கொள்க, நமக்குத்தான் சரியில்லைங்கிறது விட்டுக்கணும். இங்கே இரண்டாக இருக்கிறது, அங்கே ஒன்றாக ஆகிறது, அதான் அவனுடைய கொள்கை. இங்க எப்படி ரெண்டாக இருக்குன்னா, தன்னுடைய சாயல் என்ற ஒன்றும் தான் ஒன்றுமாக இரண்டாக இங்கு வாழுகிறான். சில பைத்தியக்காரன், அந்த பைத்தியக்காரன் ஒவ்வொரு தன்னுடைய ஆடையிலிருந்து ஒவ்வொரு நூலா எடுத்துக்கிட்டான், கடைசியில அந்த வடிவமே இல்லை. இது போல இறைவன் தன்னால் படைக்க பெற்றிருக்கிற தன்னுடைய சாயலாகி இருக்கின்ற உடம்புகள் எல்லாவற்றையும் இழந்து விட்ட பிறகு உலகப் பொருளை விட்டு தானே அங்கு போய் தனித்து இன்பம் காண்பான். இதுவா புத்தி? இப்ப பாட்ட பாருங்க. இவியல் பந்தம் பவ்வம் அது அகல, விண்முதல் தந்த கொன்மூ படலத்து விண்ணிலே இருக்கிற மேகம் விண்ணிலே தோன்றுகின்ற காற்றிலே அழிவது போல. மழை மேகம் இருக்கும், பெய்ய போது மழை நினைப்போம், ஐயோ இந்த பாதி காத்து வந்து அவ்வளவு மேகத்தையும் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு, காத்து அடிச்சு மேகம் கலைஞ்சு போச்சு, மழை பெய்யாது. அப்ப விண்ணிலே இருக்கிற மேகத்தை விண்ணிலே இருக்கிற காற்று எப்படி போகிறதோ அது போல இங்கே இருக்கிற உடம்பை இங்கே இருக்கிற நிலையில் விட்டு விட்டு மண் தண்ணில் விண்முதல் தந்த கொன்மு, கொன்மு மேகம் படலம், மேகத்தினுடைய படலம், இருளர உதித்த காத வேகம், ஒளி நீங்கினால் எப்படி இருள் நீங்குகிறதோ இருள் இருக்கிறதோ அது போல இருளர உதித்த கால், அந்த வேகத்தினுடைய மழை பொழியக்கூடிய இருண்ட வேகத்தை, அது அழகா சொல்றார், இருண்ட வேகத்தை என்பது அவருடைய இருண்ட மேகம், அப்ப மழை மேகம், இருண்ட வேகத்தை எப்படி காத்து அடித்து அந்த மழை பொழியாமல் செய்து விடுகிறதோ, இருளர உதித்த கால்தக வேகம், தண்ணில் தோன்றிய சாதகம் அனைத்தும், தண்ணில் தோன்றிய தத்துவங்கள் அனைத்தையும், தத்துவம் தண்ணிலே தோன்றி இருக்கக்கூடிய நமக்கு உள்ளபடி, அதனால ஆன்ம தத்துவம் நித்யாதத்துவம் எல்லாமே தத்துவம் என்று நாம் சொல்லும் தத்துவம் அனைத்தையும், மண்ணக பிரிப்பு, மண் அகம் பிரிப்பும், மண்ணகத்திலே இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் பிரிந்தபடியும், மடி, மடினா சேலை, சில பிராமணர்கள் சொல்லுவாங்களா மடியில் இருக்க மடி, அவர் ரொம்ப மடிப்பா அப்படிமா, அதனால ரொம்ப சுத்தமா இருப்பான், மடினா சேலைன்னு, மடி இழை வாங்கலும் புடவையினுடைய நூலை வாங்கலும் போல ஞானம், பொய்யறக் கழுகி உலகத்திலே இருக்கின்ற பொய்களை எல்லாம் கழுகி தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னலம் உற்று, ஆக தன்னலத்தை உருவது என்பது தன்னலம் உற்று. வசையில் தத்துவமசி பதத்தெளிவார், தத்துவமசி என்பது தானே அகம் பிரமாத்மி என்ற கருத்தினால் அகமே பிரமம் ஆகினன் என்று அறிந்து, தத்துவமசி என்ற கொள்கையினாலே அகமே பிரமம் ஆகினன் என்று அறிந்து, அசலனாகி தான் எந்த விதத்திலும் அசையாதவனாகி, அது எப்படியா எந்த விதத்திலும் அசையாதுன்னு கேட்கிறீங்களா, நான் சொல்றேன்னு அவனே சொல்றான். ஒரு பாத்திரத்திலே இருக்கக்கூடிய, பல பாத்திரங்களிலே இருக்கக்கூடிய தண்ணீரில் சந்திரனுடைய நிழல் தோன்றும், பாத்திரத்தை அசைத்தால் அல்லது பாத்திரம் இயங்கினால் அந்த சந்திரனும் அசைவது போல தோன்றும், ஆனால் சந்திரன் அசைவதில்லை, நம்ம தெரிஞ்சவங்க தான். அசலனாகி நச்சலம் அதியன உண்டிடும் கண்டிடும் உடலம் விண்டகல் கடந்து, எனவே தான் இருக்க தண்ணீரில் இயங்கிய அல்லது அசைந்த உடலம் போல, சந்திரனுடைய நிழல் போல உடல் விண்டு அகல் கடந்து மங்குல் அது உடைதர, எப்படி மேகமானது உடைதர, எங்குமாம் தகைத்தே, எதிலே இருக்கிற மேகம், கடத்திலே இருக்கிற மேகம், அகல் கடத்து அகண்ட கடத்திலே கடம் குடம், கண்டிடும் உடலம் விண்டகல் கடந்து அந்த அசையாது இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிம்பம் அசைந்தது போல உடல் இயங்கி, உடலானது இயங்கி இப்பொழுது உடல் பானையிலே இருக்கக்கூடிய குடகாயம், குடகாயம் 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 என்று சொல்லப்படுகிற குடத்திலே இருக்கக்கூடிய ஆகாயம், குடம் உடைந்தால் எப்படி பரகாயத்தோடு சேருகிறதோ, விரிந்தாக பரகாயம் விரிந்தாக பரகாயத்தில் போய் சேருகிறதோ, அதுபோல கடத்து மங்குல் அது உடைதர எங்குமாம் தகைத்தேன், எனவே கடமாக கடத்திலே இருக்கக்கூடிய ஆகாயமாக விளங்கிய அந்த இறைவன் கடம் உடைந்த பிறகு கடத்திலே இருக்கிற ஆகாயம் எப்படி உலக வெட்ட வெளியிலே இருக்கிற ஆகாயத்தோடு சேர்கிறதோ, அது போல இவ்வகை உணர்ந்து செய்தொழில் அறாத, இதனை உணர வேண்டும். சரி, உணராதவன் என்னையா பண்றதுன்னா பரவாயில்ல, படிச்சுக்கிட்டே இரு, படிச்சாவே உன்னுடைய குற்றமெல்லாம் போயிடும்னா, நமக்கு சொன்ன வார்த்தை இல்லையா, நாம திருந்தமா இல்லையோ, திருமறையாவது படிச்சுட்டே இருப்போம், எப்படியும் இறைவன் வருவோம், தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான், பரவாயில்ல ஒரு பக்கம் திருமுறையும் படி, அவர் மாயாவது சொல்றார், நானா சொல்ற மங்குல எங்குமாந்த இவ்வகை உணர்ந்து செய்தொழிலாத மடவோர் வேதத்திலே செய்யப்பெற்று சொல்லப்பெற்றிருக்கிற நல்ல அறங்களை செய்யாதிருக்கின்ற மடவோர் தாமும் கடனாக இயற்றும், எப்படியாவது ஒரு நாள் படிக்க படிக்க படித்ததுனால தன்னை அறியாமலேயே அறத்தை செய்திருவான், கடனாக இயற்றும் கர்மகாண்டத்து தொன்மை புரிவார், கர்மகாண்டத்திலே கர்மகாண்டத்திலே சொல்லப்பெற்றிருக்கிற வேதத்தின் கர்மகாண்டத்திலே சொல்லப்பெற்றிருக்கிற அறத்தை செய்தால், தோற்றிய வித்தை மேற்கடை அரணியில் இருந்த எரி அவற்றை விழுங்கியது போல. அது எப்படியா படிச்சா வினை போயிடுமான்? ஆமா, எரிஞ்சா போயிடும்ல. எது எரிஞ்சா போகும்? கடைந்தால் அந்த காலத்தில் நெருப்பு தோன்றி, அதனால மரத்தையும் இப்ப தீக்குச்சியாக்கி அதை கடைய. அப்ப அது மாதிரி கடைக்கொழின் தீக்கடைக்கோல் என்று அதனை சொல்வார்கள். அந்த தீக்கடைக்கோல் தீ எரிஞ்சு நீங்க இன்னொரு தீய பத்தி இது அடைக்கலைன்னா தீ முழுக்க அந்த கடைக்கோலையும் பத்தி எரிஞ்சு போய் தீக்குச்சி எரிகிறது மாதிரி. தீக்குச்சி அணைச்சு விட்டா கீழே போட்டுக்கலாம், இல்லைன்னா தீக்குச்சி முழுக்க எரியும். அதுபோல கடைக்கோல் எரியும். எழுந்தெறி அவற்றை விழுங்கியது என்ன? நீ முதல்ல பத்திக்க, மருந்த வச்சு பத்திக்க, பத்திக்கிட்டீங்கன்னா தீக்குச்சி பூரா எரியும். மருந்து மாதிரி நீ படி, அது படிச்சீனா உன்ன அது எரிக்கும். அதனால விடாம திருமுறையை படிக்கணும். மாயாவாதியே சொல்றேன், நம்மால்தான் எழுந்தறி அவற்றை விழுங்கியது என்ன? தன்னொழிந்து உள்ள தானாய் ஒழியும் அந்நிலை அன்றி அழிவுறு முத்தி. அது அல்லாது அழிவுறு முத்தி இல்லை. அந்நிலை அன்றி அழிவுறு முத்தி இல்லை. ஏயாது என்று தன் இயல்பை மாயாவாதி வகுத்து உரைத்தனே. மாயாவாதி வகுத்து உரைத்தார் என்று இப்ப மூலம் முழுமையாக உங்களுக்கு சொல்லி என்னால் அறிந்து கொள்ளப்பட்ட அளவையின் முறையில் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கிறேன். 54 வரைக்கும் 250 வரி மறுப்பு வைக்கவர். அது எல்லாமே நம்ம படிச்சிட முடியாது. இந்த பாயிண்ட்ஸுகளுக்கு மட்டும் உள்ள பதிப்பை மறுப்ப சொன்னா கூட போதும். அவர் அதுக்கு மேல மறுப்பாக சில உட்பிரிவு இருக்கு. இப்ப 5வது பாயிண்ட், 5வது பாயிண்ட், 6வது பாயிண்ட், 6வது பாயிண்ட் ஒரு உட்பிரிவு. முதல் பாயிண்ட் தான் முதல் பிரிவுக்கு உறுப்பு. முதல் பிரிவில் என்ன? வேதம் ஒருவர் என்று சொன்னான். இதுதான் முதல் பாயிண்ட் நம்ம சொல்றது. மாயாவாதியுடைய கருத்து என்ன? வேதத்தில் இறைவன் ஒருவன், அவன் தான் உள்பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒன்றே கால் என்று சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதுக்கு அவர் 30 வரி எழுதுறாரு. உண்டுண்ணா ஒன்றுனா என்ன, அதை ஜீவன் சொல்றாரு, பரமாத்மா சொல்றாரு, எல்லா கேள்வியும் கேட்கிறாரு. இந்த மாதிரி அதுக்கப்புறம் வேதம் என்பது எப்படி அது தானே தோன்றிட்டா, அது மற்றவன் தோன்றுனானா அப்படின்லாம் அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் சொல்றாரு. அதெல்லாம் ஒன்று என்ற கொள்கையில் அது ஏபிசிடின்னு போட்டுட்டே போகலாம். அந்த மாதிரி கொள்கையெல்லாம் சொல்றாரு. சுயம்பு வேதம் சுயம்பு ஏன் சொன்னார்? அருமையான விளக்கத்தை ஐக்கியவாதி மூலமா உமாவதி சிவன் சொல்லுவார். எனவே ஐக்கியவாதி அதை மறுப்பது போல சொல்லுவார். இவை போன்ற செய்திகள் முடிந்தவரை பார்க்கிறோம். இறைவன் திருவருள். எனவே மாயாவாதி கூறுகிற இறைவனுடைய செய்தியும் முக்தி வேறொன்றுமே இல்லை. இந்த உடம்பெல்லாம் விட்டுட்டு இறைவனை முக்தி அடைஞ்சு தானே இன்பத்தை அடைகிறார். இதுபோல இங்க இருக்கிற குடத்துல இருக்கிற ஆகாயம் உடைஞ்சா ஆகாயமா மாறும். அவன் சொல்ற உண்மைதான். தன்னுடைய இறைவன் பிரதி பிம்பமாக காட்சியளிக்கிறார். அந்த அந்த காட்சி அளித்த உருவங்களை எல்லாம் எப்படி ஒரு வீடு கட்டுற போது உருவங்களை வைத்து வீடு கட்டினானோ, அந்த வீடு கட்டுகிற பொழுது அந்த உருவங்கள் பயன்பட்டன, அந்த அவயங்கள் பயன்பட்டன. அந்த அவயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்க நீக்க கடைசியில் நடுவில் இருந்த தூணும் கீழே விழுந்து மக்கி போது போல உடம்பெல்லாம் விட்டு விட்டு இறைவன் மேலே போய் தன்னில் தான் இன்பத்தை அடைந்தான். எது போல என்றால் குடத்திலே இருக்கிற ஆகாயம் உடைந்து பிரகாயம் ஆனது போல. இதுதான் முத்தி. நாம் முத்தி அடைவதற்கு இந்த மாதிரி மாயாவாத கருத்துக்களை பேசிக்கிட்டே இருந்தால் அது முத்தி வந்துடும் அப்படிங்கிறத முடித்திருக்காது சொல்லியிருக்கிறேன்.